நல்ல தேவனே, இந்த நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளோ கொடுமையான காலத்தில், மாறுபாடான சந்ததியில் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்துகிட்டு வருகிறோம். ஆண்டவரே, எங்கேயும் கள்ள போதகமோ பிசாசின் சேஷ்டைகளோ தளவிரித்து ஆடுகிற ஒரு நிலையில், அப்பா, இந்த அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை இது ஒரே வெளிச்சம். நீர் பரலோகத்தில் ஏறி போன பிதாவின் வலது பார்த்தத்தில் இருக்கிற கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி ஆவியை மலை போல் மறுப்பண்ணும் ஆண்டவரே, தகுதியான வேலை ஆட்களை எழுப்பும் ஆண்டவரே, உங்களுடைய சுவிசேஷம் எங்கேயும் பரவ உதவி செய்யும். நல்ல தேவனை, ஆவியை அனுப்பும். அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பெய்யும்படிக்கு உங்களுடைய ஆவி வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயே உங்களுடைய வார்த்தையை பார்க்கும் போது ஐயா, உங்களுடைய ஆவியின் உதவிக்காக கெஞ்சுகிறோம். எங்களுக்கு மத்தியில் வார். இந்த நேரத்தில் ஆவியினால் எங்களை பேசுகிற என்னையும் கேட்கிற எல்லோரையும் நீர் நிரப்பி உன் சத்தியத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவிக்க உதவி செய். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் படைக்கும் போது அவர்களை வெறும் சரீர விதமாக மாத்திரம் படைக்கல, நமக்கு தெரியும். தன்னுடைய சாயலாக ஒரு உயிருள்ள ஜீவ ஆத்மாவாக படைத்தார். நம்ம சரீரத்துக்கு வந்து பல உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா, சென்சஸ் அப்படின்னு ஒரு புலன்கள். நம்மளால பார்க்க முடியும், நம்மளால கேட்க முடியும், நம்மளால புரிந்து கொள்ள முடியும், நம்மளால தொட முடியும், ஃபீல் பண்ண முடியும், இதெல்லாம் சென்சஸ் நமக்கு. உங்களுக்கு தெரியுமா, நம்மளுடைய ஆத்மாக்கும் இப்படிப்பட்ட சென்சஸ் இருக்கு. ஆத்மானால கேட்க முடியும், ஆத்மானால பார்க்க முடியும், மன கண்களால் பார்க்க முடியும், ஆத்மானால புரிந்து கொள்ள முடியும், ஆத்மானால ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி சரீரத்துக்கு எப்படி உணர்வுகள் இருக்கோ நம்ம ஆத்மாக்கும் இருக்கு. நாம் கடவுளோடு ஐக்கியம் கொள்வது, கடவுளை அறிந்து கொள்வது, அது எல்லாமே அந்த ஆத்மால தான் செய்யணும். அந்த ஆத்மா மூலமாகத்தான் செய்ய முடியும். சரீரத்தின் மூலமா, ஏன்னா தேவன் ஆவியா இருப்பதனால் பரிசுத்தாவியோடு உறவு கொள்ளணும்னா நம்ம ஆத்மீக விதத்தில் தான் செய்யணும். கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது, அவர் சத்தியத்தை புரிந்து கொள்றது, நம்ம ஆத்ம கண்களின் மூலமா தெய்வீக காரியங்களை நம்ம பார்க்க கிரகிக்க கூட முடியும். ஆனா ஆதாம் இப்படித்தான் இருந்தார். அவர் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக அவருடைய ஆத்மா மூலமாக கடவுளை பார்க்கிறதும், அவருடைய ஆத்மீக அறிவின் மூலமா கடவுளை அறிந்து கொள்றதும், கடவுளோடு ஐக்கியம் கொண்டு இருக்கிறதும் ஆதாம் அப்படி இருந்தாருன்னு பார்க்கிறோம். ஆனா அவர் பாவத்தில் விழுந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, அவர் ஆத்மா செத்து போனதுனால் அவருக்கு பார்க்கறது, கடவுளை புரிந்து கொள்றது, கடவுளோட ஐக்கியம் கொள்றது எல்லாம் செத்து போச்சு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, கடவுள் வரும்போது மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அதனாலே அவர் என்ன வெளிப்படுத்துறாருன்னா, கடவுளை அறியக்கூடிய அந்த ஆத்மீக அறிவு அவருக்கு குருடாகி போயிருச்சு. எல்லாம் அறிந்த தேவன் நீ மரத்து பின்னாடி இருந்த பார்க்க மாட்டாரா, அதுக்கு குருடாகி செத்து போச்சு. அவர் ஆத்மாக்கு தான் அந்த நிலைமை அப்படி ஆயிட்டார், அந்த முட்டாள்தனமாக. நாம் எல்லோரும் ஆதாமின் பிள்ளைகளாக பிறக்கும் போது அவர்கிட்ட ஒரு மிருகத்தனமான உடம்பையும் உணர்வையும் தான் வாங்கிட்டு வரமே தவிர, அது மாத்திரம் இல்லை, அவர்கிட்ட இந்த செத்த ஆத்மாவோடு தான் இந்த உலகத்துல பிறக்கும். எப்படி ஒரு மிருகத்தினால சாப்பிட முடியுமோ, டேஸ்ட் பண்ண முடியுமோ, பார்க்க முடியுமோ, அந்த மாதிரி தான் உடம்ப வச்சுக்கிட்டு நம்மளால செய்ய முடியுதே தவிர, நம்ம ஆத்மால பார்க்கறது, ஆத்மால உணர்றது, ஆத்மால ருசிக்கிறது எல்லாம் செத்து போயிடுச்சு. அது இல்லை. ஆனா அது இருந்தாதான் கடவுளோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியும், அவர் வார்த்தையை கேட்க முடியும், அவருடைய தெய்வீக காரியங்களை பார்க்க முடியும், அவர் பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அப்படி செத்து போன நிலையில் நாம் பிறக்க முடியும். பிறக்கிற ஒரு குருடராக ஆவிக்குரிய அசாதாரணமான உலகத்தை கொஞ்சம் கூட உணர முடியாத ஒரு நிலையில் நாம் பிறக்கிறோம். நமக்கு ஆவிக்குரிய விஷயம் எல்லாம் தெரிஞ்சது எப்படின்னா, இப்படி ஆதாமின் செத்த பிள்ளைகளாக, ஆத்ம செத்த பிள்ளைகளாக பிறக்கும் போது ஒரு குருடன் வந்து கலரை பத்தி எப்படி பேசுவான், கிரீன் கலர் தெரியுமா, எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இருக்கும், ரெட் கலர் தெரியுமான்னு. ஆனா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன், அவன் குருடன். இல்ல ஒரு காது கேட்காதவன், இந்த மியூசிக் என்ன நல்லா இருக்கும் தெரியுமா, இந்த மியூசிக் என்ன நல்லா இருக்கும் தெரியுமா, அவன் கேட்டதே இல்லை மியூசிக், காது கேட்க. அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஒரு குருடனாக ஒரு எங்கேயோ கேட்டுட்டு எங்கேயோ படிச்சுட்டு அந்த மாதிரி பேசுகிற மனிதர்களாகத்தான் நாம் இருந்து விடுகிறோம். ஆனால் உண்மையா அதை கிரகித்ததில்லை, அனுபவிச்சதில்லை. ஆத்மீக மூலமாகத்தான் நாம் அனுபவிக்க முடியும். அதனாலதான் ஒண்ணு குழந்தையர்ல இயற்கை மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமா இருக்கும். ஏன்? அது ஆவியினால் கிரகிக்கக்கூடிய காரியம், ஆவியினால் கிரகிக்கக்கூடிய காரியம். இப்படி ஆத்ம செத்து பறந்தவங்க நாம், கடவுளை பார்க்க முடியாம ஒரு வார்த்தையை கேட்க முடியாம இருக்கிற நாம், பரிசுத்தாவியானவர் அவருடைய பெரிய கிரியை நமக்குள்ள செய்யறது என்னன்னா, நமக்கு ஒரு மறுஜன்மத்தை கொடுக்கிறார், நம்ம ஆத்மாவுக்கு உயிர் பிழைக்க வைக்கிறார். அதான் மறுஜன்மம், த ரீஜெனரேஷன் போது நம்ம ஆத்மா பிழைக்குது. ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி நம்ம ஆத்மா பிழைக்குது. நம்ம மறுஜன்மம் ஆகும்போது நமக்கு செத்து போயிருந்த அந்த ஆத்மீக புலன்கள், ஆத்மீக சென்சஸ்க்கெல்லாம் உயிர் கிடைக்குது. நம்மளால இப்ப பார்க்க முடியும், நம்மளால இப்ப கடவுளை யோசிக்க முடியும், கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியும். முதல்லாம் செத்து போயிருக்கோம். மறுஜன்மம் அடையாதவங்களை கூப்பிட்டு வந்த ஆண்டவர் வார்த்தை சொன்னா ஒண்ணுமே ஏறாது, கேட்கவே கேட்காது. ஆனா இப்ப கேட்க முடியுது, ஆண்டவரை பார்க்க முடியுது. ஆனா அந்த சென்சஸ், அந்த புலன்களை டெவலப் பண்ணி, எப்படி ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்கும் போது கண்ணு முதல் தடவை திறந்து பார்க்குது, முதல் தடவை சவுண்டை கேட்குது, முதல் தடவை ஃபீல் பண்ணுது, அந்த மாதிரி மறுபடியும். ஆனா அப்படியே இருந்தா அந்த குழந்தை டெவலப் ஆக முடியாது இல்லைங்களா. அது நடக்க கத்துக் கொடுக்கணும், அதை ஃபீல் பண்ண டேஸ்ட் பண்ண கத்துக் கொடுக்கணும், அது பார்க்கறது இது தங்கம் இது மண்ணுன்னு அதெல்லாம் தெரிஞ்சு ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி தான் மறுபடியும் பிறந்தவர்கள், அவர்களுக்கும் முதல் தடவை சென்சஸ் எல்லாம் வந்து அந்த சென்சஸ்ல அந்த ஆத்மீக உணர்வுகள்லாம் அவங்க வளரணும். அவங்க வளர்ந்தாதான் கடவுளோடு நெருங்க முடியும், அவர் வார்த்தையை ஆழமா புரிந்து கொள்ள முடியும், அசாதாரணமான ஆவிக்குரிய உலக காரியங்களை அவங்களால பார்த்து அதோட மகிமையை கிரகிக்க முடியும். அதுல நம்ம டெவலப் ஆகணும் தான் பார்க்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம சென்சஸ் எல்லாம் விசுவாசத்தின் மூலமா டெவலப் பண்ணும். அதனாலதான் எபிரேயர் 5:14 வளர்ந்தவங்களுடைய அடையாளம் என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்தவங்க அடையாளம் என்னன்னு போட்டிருக்குன்னா, அவர்கள் தங்களுடைய சென்சஸ் புலன்களை டெவலப் பண்ணி நன்மை தீமை எதுன்னு அறிந்து கொள்ளத்தக்கதாக வளர்ந்து வந்திருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆத்மீக லைஃப்ல வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் புது புது சபைகளுக்கு அப்போஸ்தலர் பேதுரு எல்லாம் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுவாங்க, பேதுரு பவுல் வந்து எபேசியர் பட்டணத்துக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றாரு, நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க, ஆனா என்ன சொல்றாரு, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்க கண்ணுக்கு உயிர் கொடுத்துட்டார், ஆனா அந்த கண்ணு திறந்து திறந்து பிரகாசமுள்ள கண்கள் உங்களுக்கு கொடுக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின் மகத்துவம் என்ன, பரிசுத்தவான்களுக்கு மத்தியில் உங்களுக்கு ஏற்பட்ட சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம் என்னன்றது எவ்வளவு பெரிய குளோரியஸ் அப்படின்னு உங்க ரட்சிப்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னு உங்க கண்ணு திறக்கப்படணும். அது ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஓபன் ஆகும். இன்னொரு இடத்துல 1 Corinthians போட்டிருக்கு, இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இந்த உலக மனிதர்களுடைய கண்களை குருடாக்கினா. என்ன கண்கள், நல்லதானே பாக்குறாங்க, ஹாஸ்பிட்டல்ல குருடா இருக்கு கண்ணாடியா, நல்லா தானே பார்க்கறாங்க, என்ன கண்களை குருடாக்கினான், தேவனை பார்க்கக்கூடிய தேவனை அறியக்கூடிய கண்களை அவன் குருடாக்கி போட்டான், ஆத்மீக கண்களை குருடாக்கி போட்டான். அதனாலதான் மோசே பாருங்க, ஆபிராம் வந்து இயேசுவை கண்டார் சந்தோஷப்பட்டார்னு போட்டிருக்கு. எப்ப பார்த்தாரு ஆபிராம், அவர் பிறந்தது எங்க, இயேசு பிறந்தது எங்க, ஆத்மீக கண்கள் மூலமா தான் பார்த்தார். மோசே எடுத்துக்காங்க, அவர் என்னத்துக்கு அப்படி ஆயிட்டாரு, பெரிய ஃபாரோ ராஜாவாக வேண்டியவர், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு தேவனுடைய ஜனங்களோடு பாடுபடுறதே தெரிந்து கொண்டார் மோசே. எகிப்தின் ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவுடைய நிந்தையே, அவர் கிறிஸ்துவனால வர அவமானத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம், உலகத்திலே பெரிய பொக்கிஷத்தை எல்லாம் தூப்போ அப்படின்னு விட்டுட்டு அவமானத்தை தேடிக்கிட்டார. என்ன ஆச்சு, பைத்தியமா பிடிச்சு போச்சு, என்ன காரணம் போட்டுக்கு தெரியுமா, அதர்சனமானவரை அவர் தரிசித்ததினால் அவருடைய ஆத்ம கண்கள் திறக்கப்பட்டு காண முடியாத தேவனை, நித்திய தேவனை அவர் ஆத்ம கண்கள் பார்த்து விட்டதுனால் இந்த உலகெல்லாம் மாய, எகிப்தின் ஐஸ்வர்யங்கள்லாம் பிச்சைக்காரத்தனமா அவருக்கு தெரிஞ்சிச்சு. பவுலன் சொல்லலையா, கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்கு முன்பதாக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். ஏன், என்ன ஆச்சு, இவங்களுக்கெல்லாம் பைத்தியமா பிடிச்சு போச்சு, இல்ல அவங்க ஆத்ம கண்கள் திறக்க திறக்க ஆவிக்கூறிய மகிமைகள் பார்க்க இதெல்லாம் நெடலா குப்பையாக தெரியும். அதான் ஆத்ம கண்கள் திறக்கப்படணும் பாருங்களேன். ஆனா ஸ்பிரிச்சுவல் லைஃப், இப்போ தாவீதும் ஜெபம் பண்ணல, ஆண்டவரே அவர் விசுவாசித்தானே, பைபிள் எவ்வளோ எழுதியிருக்கார், சங்கீதம் அவரே ஜெபம் பண்ணுறார், உம்முடைய வாயதத்தில் அதிசயமான கண்களை காணும்படிக்கு கண்களை திறந்திருந்தோம். ஏன் என் கண்கள் இன்னும் குருடா இருக்கு, திற ஆண்டவர், திற ஆண்டவர். அதே மாதிரிதான் கேட்கிறதும் ஆண்டவர் அடிக்கடி என்ன சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவான் இல்லைங்களா. என் ஆடுகள், ஏன் எல்லாரும் தானே கேட்கிறாங்க ஆண்டவரே, இல்ல என் ஆடுகளுக்கு ஆத்மீக காடுகளோடு அவங்க கேட்கிற மாதிரி எல்லாரும் கேட்க மாட்டான், ஸ்பிரிச்சுவல் ஐஸ் இல்லைங்களா, காதுள்ளவன் கேட்க கடவான். அதே மாதிரிதான் ருசி டேஸ்ட், ஆண்டவரே உங்களுடைய வேதம் தேனை விட பொன், மதுரை தேனை விட ருசியா இருக்குது, எங்க அது ருசி பார்த்தாரு, என்ன பேப்பர் எடுத்து சாப்பிட்டாரா, எப்படி அவருக்கு ருசி தெரிஞ்சிச்சு, இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் டேஸ்ட். அது ஆத்மீக நாவு பட்ஸ் எல்லாம் இதாகி வேத வசனத்தை ருசி பார்க்க கத்துக்கிட்டதுனால ஆத்மீகத்துல அவர் ருசி பார்க்கிறார், கர்த்தர் நல்லவர் என்று எங்க ருசி பார்க்கறது, எப்படிங்க ருசி பார்க்கறது, ஆத்மீக ருசி வரும், அந்த ருசி வரும். இதே மாதிரி தான் இதெல்லாம் அடையாளங்களா போடல, இதெல்லாம் ஆவிக்குரிய உண்மைகள். நினைக்கலாம் பாஸ்டர் என்ன ஏதோ ஒரு ஒரு கள்ள போதகத்தை கேட்டு வந்து நமக்கு இது சொல்றாரா, ஏன்னா இப்பெல்லாம் கள்ள போதகர் தான் இதை பார்த்து ஆத்மீக விதத்தில் பார்த்தேன் அப்படிலாம் பேசுறது, கள்ள போதகம் இல்ல, வேதம் இதை பத்தி ரொம்ப சொல்லுது, சபசரித்திரம் இதை ரொம்ப எழுதியிருக்கிறாங்க, சப பாட்டுங்க நிறைய எழுதியிருக்கு. ஃபேனி கிராஸ்பின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா கண்ணே தெரியாது, அந்த பாட்டிலலாம் நான் பாக்குறேன், நான் பாக்குறேன், என்னம்மா பாக்குறேன், ஆத்மீக கண்ணு உலக கண்ணு தெரியாம இருக்கலாம், ஆத்மீக கண்ணு நல்லா தெரிஞ்சிருச்சு, அந்த அம்மாவுக்கு எல்லாம் பாக்குது, இயேசுவை பாக்குது, அதை பாக்குது, ஆத்மீக கண். இந்த உலக கண்ணை விட நமக்கு ஆத்மீக கண்ணு மிக மகிமையானது, உலக கண்ணு கூட இல்லாம இருந்துடலாம், என்ன குளோரியஸா வாழ்ந்துச்சு, என்ன பாட்டுங்க எழுதி இருக்கு, அந்த அம்மா குருடி, சின்ன வயசுல இருந்த கண்ணு தெரியாது, ஆனா கண்ணு ஆத்மீக கண் நல்லா தெரியும், அந்த கண்கள் திறக்கப்படணும். வேத வசனம் நிறைய சொல்லுது, இருங்க பியூரிட்டன்ஸ் நம்மளுடைய மூதாதியர்கள் எவ்வளவு எழுதியிருக்காங்க, ராபர்ட் முரே மிக்சர் ரொம்ப எழுதியிருக்கிறார், இந்த ஆத்மீக கண்கள் திறக்கப்பட்டவங்க தான் இயேசு தங்களோடு இருப்பத, அவங்க மனைவி கூட இருக்கிறத கூட அவங்க அவனால பார்க்க முடியாது, அது கூட அவனுக்கு சரியா தெரியல, இயேசு கூட இருக்கிறது ரொம்ப கிளியரா அவங்களுக்கு தெரியுது, ஆத்மீக கண் திறக்கப்பட்டதுன்னா. ஜான் ஃபிளெச்சர்ன்றவர் அவர் எழுதியிருக்கிறார் இதை பத்தி, இது ஜோனாதன் ஹெட்வர்ட்ஸ், இதெல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க, அவங்க எல்லாம் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஆமா, இதை வந்து தப்பா கூட புரிஞ்சுக்கலாம், தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பான எண்ணங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம், நேத்தான் இயேசுவை பார்த்தேன் தப்பெல்லாம் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, தப்பா புரிஞ்சுக்கலாம், ஆனா இது சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, இது உண்மையா சத்தியத்தின்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா, பரிசுத்தத்துல வளர்றதுக்கு இதை விட ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கவே முடியாது. ஏன்னா உன் ஆத்மீக கண்களையும் காதையும் உணர்வுகளையும் ருசியும் குருடாக்கி மந்தமாக்கி போடுறது என்ன தெரியுமா, கண்ணு தெரியாத மாதிரி, இன்னும் ஹாண்டிகேப் மறுபடியும் பிறந்தாலும் ஹாண்டிகேப் சைல்டு மாதிரி உன்னை எப்படி என்ன பண்ணிடுறது தெரியுமா. பேதர் சொல்றாரு, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசியுமா இருக்கிற நீங்கள் ஆத்மாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்க. மாம்ச இச்சைகள் தான் அந்த கண்ணை திருப்பியும் குருடாக்கி மங்களாக்கி போட்டுருது, மாம்ச இச்சைகள் தான் அந்த காதை திருப்பியும் செவிடாக்கி போட்டுருது, மாம்ச இச்சைகள் நம்மளை மந்தமாக்கிடுது, இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு இதெல்லாம் பண்ணி மறுபடியும் பிறந்திருந்தாலும் ஹாண்டிகேப் செயல் மாதிரி மாம்ச இச்சைகள் பண்ணிடுது சொல்றார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரே என்ன சொல்றாரு, அவர் பரிசுத்தராய் இருப்பது போல் உங்களை அழைத்தவர் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், புதிதாய் பிறந்த குழந்தை போல் ஞான பால், எங்க பால் எங்க இது குடிகின்ற ஞான பால் மேல் வாஞ்சையா இருங்க, புள்ள கேட்கிற மாதிரி அங்கதான் சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்று ருசித்துப்பா. பேதுருதான் இதெல்லாம் சொல்லிட்டு வர, இதெல்லாம் டெவலப் பண்ணுங்க, அதே நேரத்தில் இதெல்லாம் மந்தமாக்கிறோம், இதெல்லாம் கெடுத்துரும், எது மாம்ச இச்சைகள். ஆகவே இந்த சத்தியம் ரொம்ப ரொம்ப அதிசயம், நம்ம ஜபத்தில் வளர வைக்கிறதுக்கு, ஆவிக்குரிய காரியத்தில் பரிசுத்தத்துல ஊக்கப்படுத்துறதுக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு உலகம் இருக்கு, ஆவிக்குரிய உலகம், அது இல்லாத உணர்ற வாழ்க்கை ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை, சுண்ணமா தொட்டமா பார்த்தமா, மிருகத்துக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் இல்லை, அதுக்காக நம்ம படைக்கப்படல, ஆத்மா ஜீவனுள்ள ஆத்மாவோடு தேவனை பார்க்க, அவர் வார்த்தையை கேட்க, அவரை ருசிக்க, அவரோடு ஐக்கியமா இருப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் நாம் பார்க்கணும், சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அந்த இந்த மாதிரி ஆத்மீக கண்கள் திறக்கும் போது ஆண்டவர் புதுசா சத்தியங்களை நம்ம வெளிப்படுத்த மாட்டார், ஏற்கனவே வெளிப்படுத்த சத்தியத்தின் மகத்துவத்தை ருசிய உணர்வை நமக்கு தருகிறதுதான் அந்த வெளிப்பாடு, புதியான கரியங்களை வெளிப்படுத்துறது இல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஜோனாதன் எட்வர்ட்ஸ் நிறைய எழுதியிருக்கிறார், அவர் ஒரு இடத்துல சொல்றார், தெய்வீகமோ ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய ஆவிக்குரிய பிரகாசிப்பிக்குதல் பத்தி எழுதியிருக்கார். நம்ம கண்கள் திறக்கப்பட்டு நம்ம ஆவிக்குரிய பிரகாசம் மைண்ட் எல்லாம் பிரைட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுமா? வெறும் நம்மளுடைய அறிவு வந்து வெறும் ஒரு நாலேஜ் மாதிரி இருக்காரா கடவுளை பத்தி? கடவுள் பரிசுத்தர் சொல்ற அங்க படிச்சிடறோம், நம்மள வந்து சொல்லிடுறோம். ஆனா அவர் எவ்வளவு பரிசுத்தர், அந்த பரிசுத்தரை எவ்வளவு விரும்பத்தக்க கூடிய, எவ்வளவு அருமையான காரியம், கடவுள் மகிமையானவர் அப்படின்னு பேசுறதுக்கும், கடவுள் எவ்வளவு மகிமையானவர்னு உணர்ந்ததும் ஆவிக்குரிய கண்களால் பார்த்தவன் பேசுறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஒரு தேனை பத்தி ஒருத்தன் ஒரு புக்கை படிச்சுட்டு வரான், தேன் என்ன டேஸ்ட், வாயில வச்சு அப்படியே உருகும், அப்படியே சொல்லலாம் வரும், அப்படியே அப்படியே படிச்சுட்டு வந்து தேனை பத்தி உங்களுக்கு சொல்றான். அவனுக்கும் ஒரு கிளாஸ் தேன் குடிச்சிட்டு வந்து சொல்றவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்களேன். இதான் வித்தியாசம், ஆவிக்குரிய பார்வை, ஆவிக்குரிய உணர்வு. அவர் ருசி பார்த்தவர், கடவுள் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு அதனோட அழகும், அதை குறித்த ஒரு உணர்வு, உண்மையான ரியாலிட்டியோடு இருக்கிறவன், அதான் ஸ்பிரிச்சுவல் இல்லுமினேஷன், ஆவிக்குரிய பிரகாசிப்புக்கு. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு எல்லாம் வாய் ஊறுதா? ஆஹா, எனக்கு வேணுமே இது, எனக்கு வாய் ஊறுது. இப்படித்தானே இருக்கும், எனக்கு வேணும். இன்னைக்கு நம்ம ஏன் இதை நம்ம சொன்னா, இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதியில யாருக்கு இந்த பிரகாசிப்புதல் கிடைக்கும்னு ஆண்டவர் சொல்றார். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். யாருக்கு இந்த பிரகாசிப்புதல் ஏற்பட போகுது, யாருக்கு இது கிடைக்குது, அதை நம்ம பார்த்து படிச்சுக்குவோம். நம்ம எப்படி இந்த பிரகாசிப்புதலை அடைவது? ஆண்டவர் ஓமையை சொன்னார், அதை விதைக்கிற ஓமையை. அது சொல்லி முடிச்சு, எல்லாம் முடிச்சு, எல்லாம் கூட்டம் எல்லாம் போயிருச்சு. அந்த நேரத்தில் இந்த சீஷர்கள் ஆண்டவரை பார்க்க வராங்க, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த பதில்ல தான் யாருக்கு பிரகாசிப்புதல் ஏற்படும் அதை சொல்றத நம்ம பார்க்கலாம். இந்த பேச்சு வந்து எல்லாரோடு பேசுற பேச்சு இல்லை, எல்லாம் கூட்டம்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க, வெறும் அவருடைய சீஷர்கள் மாத்திரம் அவரோடு இருக்கிறாங்க. அந்த சீஷர்கள் போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முழு தேசமும் அவரை ரிஜெக்ட் பண்ணும் போதும் தொடர்ந்து அவரை பின்பற்றுகிறவர்கள், ஆண்டவரோடு எப்பவும் இருக்கிறவங்க. அவங்க அவங்கள பார்த்து தான் சொன்னார், இவர்களே என் தாயார், என் சகோதரன், என் சகோதரி அப்படின்னார். அவங்க வராங்க, க்ளோஸ் சர்க்கிள் ஃபேமிலி வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க. பத்தாவது வசனத்தில் என்ன கேட்கிறாங்க? அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளால் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் ஆண்டவரே அவங்ககிட்ட ஓமைகளை பேசுறீங்க? இவ்வளவு நாள் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, இவ்வளவு நாள் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப ஏன் ஓமையில பேசுறீங்க டைரக்டா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கிளியரா அவர் பேசிட்டு இருந்தார். ஓமை யூஸ் பண்ணாலும் இந்த கற்பாறை மேல கட்டினவன் மணல் அதெல்லாம் விளக்கி கொடுத்தாரு அவங்களுக்கு. இப்போ அவங்க வித்தியாசத்தை பாக்குறாங்க, ஏன் வித்தியாசமா இவர் போயிடுறாரு, ஏன் வித்தியாசமா ப்ரீச் பண்றாரு, ஏன் ஓமைகளால் பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஆக்சுவலா அங்க மூணு கேள்விகளை கேட்கிறாங்க, மத்தே ஒண்ணுதான் எடுக்கிறார். லூக்கா 8வது அதிகாரத்துல இன்னொரு கேள்வியை கேட்கிறாங்க, என்ன? ஆண்டவரே இந்த விதவதைக்கிற ஓமையை எங்களுக்கு விளக்கி கொடுக்கும், ஓமைகளால் பேசிட்டீங்க எங்களுக்கு விளக்கி கொடுக்கும். இன்னும் இதே மத்தேயு 36வது வசனத்தில் இந்த கிளையுடைய ஓமையை எங்களுக்கு விளக்கி கொடுக்கும். இது மூணு கேட்கிறாங்க ஒரே டைம்ல. ரெண்டாவது கேள்வி, விதவதைக்கிற ஓமையை எங்களுக்கு விளக்கி கொடுன்றதுக்கு பதில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதை விளக்கத்தான் நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். மூணாவது கேள்வி, கிளைகளுடைய ஓமைக்கு விளக்கத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம் அந்த டைம்ல வரும்போது. முதலாவது கேள்விக்கு தான் இப்ப பார்க்க போறோம். முதலாவது கேள்வி என்ன? எல்லாரும் தூங்கிட்டோமா பார்ப்போம். ஏன் ஓமைகளால் பேசுகிறீர்? பரவாயில்ல, எல்லாம் கேட்கறீங்க, ஓகே. ஏன் ஓமைகளால் பேசுகிறீர், ஏன் ஓமைகளால் பேசுகிறீர் அப்படின்னு அவரு கேட்கிறாங்க. கேட்கும் போது ஆண்டவர் அதுக்கு மூணு பதில் கொடுக்கிறார். அது மூணு தலைப்பு ரொம்ப யோசிச்சு போட்டிருக்கிறார், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி போட்டிருக்கிறார். முதலாவது, ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் தேவன் அவருடைய இறையாண்மையில கொடுக்கிறது. ஆண்டவருடைய கிருபையாக யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் அது கொடுப்பார். அதுதான் முதலாவது சொல்ற. ரெண்டாவதாக, ஆவிக்குரிய பிரகாசிப்பிக்குதல் நேரடியாக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயத்துல முயற்சி எடுக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் கிடைக்கும். ரெண்டாவது, மூணாவதாக, இந்த ஆவிக்குரிய பிரகாசிப்புதலை நிராகரிக்கிறவங்களுக்கு தேவனுடைய நீதியான மீள முடியாத மாற்ற முடியாத நித்திய குருடாக்குதல் அவங்களுக்கு ஏற்படும். ஆண்டவரே அவங்களை நித்தியமா குருடு பண்ணி விட்டுருவார். அதான் பார்க்க போறோம். இது மூணு பதில் அவர் சொல்றார். முதலா மூணை நம்ம பார்க்க முடியாது, ரெண்டை ஒண்டி பார்த்து முடிக்கலாம். முதலாவது அவர் என்ன சொல்றாரு, ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் வந்து தேவன் இறையாண்மையில கொடுக்கிறது. அவர் கொடுக்கிறது யாருக்கு, அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கிறது. அதான் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் அவர் கேட்ட பிறகு ஏன் பேசுகிறீர் அவர்களுக்கு, அவர் பிரதி உத்தரமாக 11 பரலோக ராஜ்ய ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஏன் ஓமைகளாய் பேசுகிறீர் அப்படின்னா அவர் கொடுக்கிற பதில் ரெண்டு விதத்தில் ரெண்டு காரியங்களை சொல்றார். ரெண்டு கூட்டத்தை அடையாளம் காட்டுறாரு, ரெண்டு கூட்டத்துக்கு ஆண்டவர் வித்தியாசமான காரியங்களை செய்கிறாரு, வித்தியாசமான கிரியைகளை செய்கிறாருன்னு காட்டுறார். அந்த ரெண்டு கூட்டம் யாரு, முதலாவது உங்களுக்கு, மற்றவங்களுக்கு என்ன சொல்றாரு அவர்களுக்கு. பாக்குறீங்களா அந்த ரெண்டு இருக்குது, உங்களுக்கு அவர்களுக்கு. ஏன் ஆண்டவர் ஓமையில பேசுறீங்க, ஆமா குட், நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் வித்தியாசமா இப்ப ப்ரீச் பண்றேன்னு. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா என்னுடைய பிரசங்கத்தின் ஊழியத்தின் மூலமா ஒரு பெரிய பிரிவினை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வெளியில இருக்கிறவங்க, நீங்க வெளியில இருக்கிறவங்களை எல்லா மனித குலத்தையும் ரெண்டாக நான் பிரித்து கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் நிராகரித்த பிறகு ஆண்டவருடைய ராஜ்யத்தை பத்தி நான் பிரசங்கம் பண்ணும் போது, ராஜ்யத்தின் ரகசியத்தை பிரசங்கம் பண்ணும் போது மனித குலத்தை ரெண்டாக பிரித்து கொண்டிருக்கிறேன். அதில் ஒன்னு நீங்க, மற்றவர்கள் வெளியில இருக்கிறவங்க. அந்த வெளியில இருக்கிறவங்களும் உள்ளயும் எதை பொறுத்து இருக்க ஆண்டவரே, ரத்த பந்தத்தில் இல்லை, தேசம் ஒரே தேசம் ஒரே மதம் இல்லை, யூதர்கள் புறமதஸ்தர்கள் இல்லை, அவங்க தேவனால் நித்தியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் நித்தியத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டு நான் இந்த உலகத்துக்கு வந்து என்னுடைய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தோடு என்னோடு இணைக்கப்பட்டவங்க தான் நீங்க. அந்த இணைக்கப்பட்டதை எதன் மூலமா காட்டுறீங்க, என் வாசனத்தை கேட்டு அதன்படி செய்யறவங்க. யார், என் தாய், என் தகப்பன், என் பிள்ளைகள் வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வரவங்க இல்ல, எதுக்கு போறாங்க உங்க சர்ச்சுக்கு, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் இவர்களே என் தாய், இவர்களே என் சகோதரன், என் சகோதரி என்ற என்னோடு விசுவாசத்தில் உண்மையா ரட்சிப்புல இணைக்கப்பட்டவங்க யாரு, ரெகுலராக என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்க தான். அதான் அடையாளம், அவங்க என்னுடைய குடும்பம், அவங்க தான் என் குடும்பம், அவங்க தான் என்னுடைய பிரதர் அப்படின்றார். நீங்க வெளியில இருக்கிறவங்க, வெளியில இருக்கிறவங்க ஆக்சுவலா யூதருங்க இப்படித்தான் பயன்படுத்துவாங்க. நீ எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய படித்தவனா இருந்தாலும், நீ வெளியில இருக்கிறவன், நீ யூதனா இல்லாம ஆண்டவருடைய உடன்படிக்கைக்குள்ள இல்லாம இருந்தா உனக்கு பேர் என்ன, வெளியில இருக்கிறவங்க. யூதர்னா வெளி, ஆண்டவர் இப்ப என்ன அதே வார்த்தையை பயன்படுத்தி உண்மையான இஸ்ரவேல் யாரு, உண்மையான தேவ ஜனங்க யாருன்னு காட்டுறான். நீங்க என்னோட இணைக்கப்பட்ட என்னுடைய மக்கள், நீங்க மற்றவர்கள், அவங்க யூதர்களா கூட இருக்கலாம், ஆலயத்துக்கு போறவங்களா இருக்கலாம், பெரிய பிரதான ஆசாரியர்களா இருக்கலாம், அவங்க எல்லாரும் வெளியில இருக்கிறவங்க. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ரெண்டு கூட்டம் பாருங்களேன். இந்த இந்த பிரிவினை வந்து பைபிள்ல ரொம்ப இருக்கிறத பாக்குறோம். ஏன் நிருபத்திலேயே அது பயன்படுத்துறத பாக்குறோம். 1 கொரிந்தியர் 5:12 பவுல் சொல்றாரு, புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா, புறம்ப இருக்கிறவங்க கிட்ட இல்ல அவங்க தீர்ப்பு செய்யறது, உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும். அதே வார்த்தையை தான், உள்ள இருக்கிறவங்க புறம்பே இருக்கிறவங்க. இது கலாத்தியர்லயும் பார்க்கலாம், கொலோசியர்லயும், புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பதாக ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள், வெளியில இருக்கிறவங்க உள்ள இருக்கிறவங்க. இதான் புதிய பிரிவினை. ரெண்டு விதத்தில் மனித குலத்தை ஆண்டவர் பிரிக்கிறார். அது ஒண்ணு பார்க்கிறோம். ஏன் ஆண்டவரே ஓமைகளால் பேசுகிறீர், ஏன் மனித குலம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது, பா புது இஸ்ரவேல் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது, அந்த தேசம் நிராகரிக்கப்பட்டதுனால். இப்ப புது இஸ்ரவேல் புது விதத்தில் நீங்க பார்க்க கத்துக்கணும், புது விதத்தில் ரெண்டாக. அந்த ரெண்டு மக்கள் கிட்ட ஆண்டவர் வித்தியாசமான செயல்களை செய்யறார். என்ன, முதலாவது உங்ககிட்ட என்ன செய்யறாரு, மிக மிக இரக்கமாக தயவாக உங்களுக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவை பிரகாசிப்புதலை உங்களுக்கு செய்யறார். உங்களுக்அருளப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துறார். இது மிக இரக்கமாக வெளிப்படுத்துறார். ரகசியம், ரகசியம்னா என்ன? ரகசியம் பைபிள்ல ரகசியம்னு போட்டு, நம்ம ரகசியம் வேற, நம்ம ரகசியம் யாருக்கும் சொல்லாதீங்கன்றது வேற. பைபிள்ல ரகசியம்னு போட்டுச்சுன்னா கடவுள் மட்டுமே ஒரு மனுஷனுக்கு வெளிப்படுத்தலைன்னா வேற யாருமே வெளிப்படுத்த முடியாது. அதுக்கு பேர் தான் ரகசியம். கடவுள் மட்டுமே வெளிப்படுத்தும். இதுவரைக்கும் மறைந்திருந்த ஒரு காரியங்கள், காலா காலமா எத்தனையோ ராஜாக்களுக்கோ ஞானிகளுக்கோ தெரியாத ஒரு காரியத்தை ஒரு மனுஷனுக்கு கடவுள் தன்னுடைய ஆவியாக நேரடியாக வெளிப்படுத்துற காரியம் தான் ரகசியம். அது உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கு, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இது தெய்வீக வெளிப்பாடன்றி வேற கிடைக்கவே கிடைக்காது. ராஜ்யத்தை குறித்த ரகசியம், ராஜ்யத்தின் இயற்கையை குறித்த ரகசியம், ராஜ்யம் எவ்வளவு மகிமை, எவ்வளவு மதிப்புடையது என்ற ஒரு அறிவு, ஒரு தர, ஒரு அதனோட மதிப்ப மகிமைய யாருக்கு தான் வெளிப்படுத்துவார் தெரியுமா? அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு ராஜ்யம் பெருசு, எந்த அளவுக்கு ராஜ்யம் மகிமை, அதனோட வேல்யூ எந்த அளவுக்கு நீங்க பாப்பீங்கன்னா, ஒரு ஒரு மனுஷன் வந்து ஒரு பூமியில பொண்ணு புதையில கண்டுபிடிச்சு என்ன பண்ண, அவன் உள்ளது உரியதெல்லாம் வித்து அந்த புதையில வாங்க வந்தானே அவன், இல்லைங்களா? ஒரு முத்து வியாபாரி விலை உயர்ந்த முத்தை பார்த்துட்டு அவனுக்கு இருக்கிற முத்தெல்லாம் வித்துட்டு அந்த அளவுக்கு முத்து அது பெருசுன்னு பார்த்தானே, அந்த அளவுக்கு ராஜ்யத்தின் மதிப்பு, மகிமை, மகத்துவம் உங்க கண்களை திறந்து, உங்க மூளையை திறந்து ஆண்டவர் அதோட மதிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துறார். அது அவ்வளவு வேல்யூ, அவ்வளவு குளோரியஸ், எல்லாருக்கும் அது அப்படி தெரியாது. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, தேவன் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கார். மற்றவர்களுக்கு அதை பற்றிய குருடாக்க பண்ணிடுவார், அவங்களுக்கு இடர்லா தான் இருக்கும். உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. ஏன் என் குடும்பத்தாருக்கும் தெரியல, என் சகோதரங்களுக்கும் தெரியல, எத்தனையோ பேருக்கு தெரியல. கிரே ஆண்டவருடைய கிருபை உங்களுக்குள்ள வேலை செஞ்சதுனால் ஒரு வாட்டி எல்லாரும் போயிட்டாங்க, இடர்ல அடைஞ்சு அவர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஏசு அவங்க திரும்பி பார்த்து அவங்கள பார்த்து நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க, எங்க போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே இருக்கு. நாங்கள் எப்படி அவங்களால சொல்ல முடிஞ்சு? பேதுரு ஒரு வாட்டி என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். பேதுரு என்ன சொன்னார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீர் ஆண்டவர். பிளஸட் பாக்கியவான் பேதுருவே, இது யாரு உனக்கு வெளிப்படுத்தினது? மாம்சமோ ரத்தமோ இது வெளிப்படுத்தல பேதுருவே, என் தேவன் பிதாவே உனக்கு இது வெளிப்படுத்தி உன் மூளைய திறந்து ஆத்மீக கண்களை திறந்து மத்தவங்களுக்கு பார்க்கும் போது நான் ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு துணியை போட்டுக்கிட்டு ஊரை சுத்துற மாதிரி தெரிஞ்சாலும், மத்தவர்களுக்கு இவர் நகரத்துல இருந்து வந்தவன் தெரிஞ்சாலும், என் பிதாவும் ஆத்மீக கண்களை திறந்து ராஜ்யத்தின் ராஜா யார் என்பதை உனக்கு மட்டும் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீ பாக்கியவான், எல்லாருக்கும் இது கிடைக்காது, எல்லாருக்கும் உனக்கு கிடைக்காது. ஆத்மீக கண்கள் திறக்கப்பட்டு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. தேவராஜ்யம் எவ்வளவு குளோரியஸ், அதுக்கு பொண்ணு பெரிய புதையில கண்ட மாதிரி உள்ளத உரியதை கூட வித்துட்டு அதை வாங்கலாயா, அதனோட மதிப்பை பாக்குற அளவுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. மத்தவங்களுக்கு மாடை பாக்குறது முக்கியம், நிலம் வாங்கி இருக்கிற அதை பாக்குறது முக்கியம், பொண்டாட்டி கல்யாணம் பண்ணியிருக்கிற முக்கியம், வேலை முக்கியம், உலகம் முக்கியம், கஷ்டங்கள் முக்கியம்னு போயிடுவாங்களே தவிர, உனக்கு உள்ளத உரியதெல்லாம் வித்து கூட தேவராஜ்யத்தை வாங்குற அளவுக்கு உன் கண்ணை ஆண்டவர் திறந்திருக்கிறார். மற்றவங்களுக்கு இடரல் தான் அடைஞ்சு போவாங்க. உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கோ அருளப்படலை. அதனால தான் அவனுக்கு அவ்வளோ பெருசா தெரியுதுப்பா. மற்றவங்களுக்கு வெறும் ஓமைகள் தான். வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கதை கேட்டு போனோம் நீ, வெறும் அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அவ்வளவுதான் ஆவியானவர்களுக்கு வெளிப்படுத்துவார். வெறும் கதை, நல்லா கதை இருந்துச்சுங்க. மூணு வாரத்துக்கு அப்புறம் அந்த கதை எங்க போச்சுன்னு தெரியல. நல்லா கதை, வார வாரம் கதை, ஞாயிற்றுக்கிழமானா கதை கேட்கறதுக்கு ஓடுறது, அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருந்த நீ. உனக்கு அருளப்பட்டிருக்கு, உங்களுக்கு அவங்களுக்கு வெறும் கதையாகவே ஓமையாகவே போயிருச்சு. இந்த பேரபிள் பாருங்களேன், ரீசன் ஏன் ஆண்டவர் ஓமையில, ஏன்னா இது என் பிதாவின் பாகுபாடு காட்டுகிற ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தில் பிதா ரெண்டு வேலையை செய்யறார், ரெண்டு கூட்டமா பிரிச்சுட்டு ஒரு கூட்டத்துக்கு அவர் வெளிப்படுத்துறார், ஆவிக்குரிய பிரகாசிப்புதலை தருகிறார், இன்னொரு கூட்டத்துக்கு அது ரொம்ப சேட், நம்ம அடுத்த வாரம் தான் பார்க்க போறோம், அவங்கள நீதியான மாற்ற முடியாத நித்திய குருடாக்குதலால சபிச்சு விட்டுறார். இவ்வளோ லைட் அடிச்சு உனக்கு காட்டுறேன், இந்த சத்தியம் எவ்வளோ பெருசுன்னு காட்டுறேன், வெறும் டார்ச் இல்லை, சில நேரங்களில் ஃபோக்கஸ் லைட் அடிக்கிற மாதிரி உன்னுடைய உருவத்தை உரிச்சு நான் காமிச்சிருக்கிறேன், நீ என்கிட்ட வரணும்னு. நான் வரமாட்டேன்னு பின்னாடி போறவங்களுக்கு என்ன பண்றாரு? ஆமேன், நீ நினைச்சபடியே ஆகட்டும், இனிமே நீ நினைச்சாலும் வர முடியாது. நீ கேட்குற சாமன் எல்லாம் அவனுக்கு நரகத்தில் தண்டனை தான் ஜாஸ்தி பண்ணும். அது சோகங்க, எனக்கு ரொம்ப பேஜார். அதை பற்றி அடுத்த வாரம் தள்ளி விட்டுட்டேன்னா அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பேஜார். அது எப்படி பிரசங்கம் பண்ணுறதுன்னு கூட தெரியல. அப்படி பண்ணிடுறாங்க சில பேருக்கு. இந்த சத்தியத்தை நிராகரிக்கிறோம், வெளி பிரகாசிப்புதலை நிராகரிக்கிறோம். ரெண்டு வேலையை பிதா செய்கிறார், ஒருத்தருக்கு அருள்றாரு, இன்னொருத்தருக்கு அருளப்படுறது. அடுத்த வாரம் பார்ப்போம். ஆகவே முதலாவது காரணம், யாருக்குங்க இந்த பிரகாசிப்புதல் கிடைக்கும்? தேவன் இறையாண்மையாக கொடுக்குற பிரகாசிப்பு. இப்படியெல்லாம் நம்ம கேட்டோம்னா உடனே நம்ம என்ன சொல்றது? ஓகே, ஆண்டவர் இறையாண்மையா கொடுத்தார்னா நான் என்ன செய்வேன்? நான் ஒரு பாவி, நான் என்னால என்ன செய்ய முடியும்? அதனால நல்லா கொரட்டடிச்சு தூங்கிடுவேன். இதுக்கு மேல இன்னுமே என்ன நான் பண்றது? அவர் தான் கொடுப்பாரு ஆட்டோமேட்டிக்கா. அது எனக்கு நான் இருந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், இல்லைன்னா என்ன பண்ண? சமாதானம் படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்றது கரெக்டா? தப்பு, ரொம்ப தப்பு. அதான் இந்த பேலன்ஸ் தான் இங்க பாக்குறோம். அடுத்த தலைப்பு என்ன சொன்ன? ஆவிக்குரிய பிரகாசிப்பிதல் ஒரு மனுஷனுக்கு நேரடியாக எந்த அளவுக்கு அவன் முயற்சி போடுறானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு பிரகாசிப்புதல் கிடைக்கும். எப்படிங்க இது? ஒரு பக்கம் தேவனுடைய இறையாண்மை, ஒரு பக்கம் மனுஷனுடைய பொறுப்பு. இது ரெண்டும் எந்த மூலையினாலையும் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா வேதம் ரெண்டும் காட்டுது. ரெண்டுமே நம்ம பிரசங்கம் பண்ணி நம்மளுடைய கடமை என்னன்னு பார்க்கணும். இங்கதான் நம்மளுடைய கடமை. உங்க ஆத்ம கண்கள் திறக்கப்படணுமா? உங்க ஆத்ம கண்களோடு தேவனை பார்க்கணுமா? உங்க ஆத்ம கண்களோடு ஆண்டவர் உங்களோடு இருப்பதையும் ஆவிக்குரிய காதுகளோடு கேட்கறதையும் அவரை அனுபவிக்கிறதும் தேன் குடிச்ச மாதிரி மதுரமாக வேத வசனம் மாறணுமா? நீங்க என்ன செய்யணும்னு இந்த வசனம் சொல்லு. ரெண்டு ஆவிக்குரிய கொள்கையோடு சொல்றார். 12வது வசனம் படிங்களா? இத படிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க? பைபிள் படிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நல்லா தெரியும். படிச்சுட்டு அடுத்த வசனம் போவோம். ஏன் இது என்ன வசனம்? இது உள்ளவன் எவனுக்கும் அவனுக்கு ஜாஸ்தி கொடுப்பார், இல்லாதவன் அவனுக்கு இல்ல என்ன பண்றாரு? அவர்கிட்ட எடுத்துக்குவார். ஆண்டவர் அவர்கிட்ட என்ன இருக்கு எடுத்துக்கிறதுக்கு? இல்லதான் அவர்கிட்ட என்ன? ஆண்டவரே இந்த வசனம் எனக்கு புரியலையே. நானும் என்ன படிக்கும் போது இது தயார் பண்ணும்போது மெதுவா ஸ்கிப் பண்ணிடலாமா இது எப்படின்னு வரும். ஆனா அங்கதான் விஷயம் இருக்கு. அங்கதான் அங்கதான் தோண்டி எடுக்கும் போது விஷயம் நமக்கு தெரியுது. இந்த வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா மத்தேயில போட்டது மாத்திரம் இல்ல, மார்க்ல போட்டிருக்கு, லூக்கால போட்டிருக்குது. ஒரு இடத்துல ஒரு பகுதி நமக்கு புரியலனா நம்ம என்ன பண்ணோம்? அடுத்த இடத்துல வேற எங்கேயாவது இன்னும் கொஞ்சம் விவரங்கள் இருக்கான்னு பார்த்து புரிஞ்சுக்க பார்க்கணும் இல்லைங்களா? அதான் பைபிள் படிக்கிறது. நமக்கு இந்த இடத்துல புரியலன்னா இது என்ன ஆண்டவரேன்னா மடுத்த இடத்துல பார்க்கணும். நம்ம மார்க்லயும் பார்க்கலாம், லூக்காவும் பார்க்கலாம். மார்க்ல கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். மார்க்ல பாருங்களேன், மார்க் 4:24 எந்த சூழ்நிலையில் இதை சொல்றாரு? அதேதான். ஆனா இங்க கொஞ்சம் ஒரு வசனம் இன்னொரு காரியங்களை சேர்த்திருக்கிறார். எதனை எந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாரு? இந்த ஓமையை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் தான் கட்டல, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். பாருங்களேன், கேட்கிறதை கன்சிடர் வாட் யூ இயர். நீங்க வார வாரம் வந்து கேட்கறது மாத்திரம் இல்ல, கேட்கறத கவனியுங்க. ஒரு மென்டல் கான்சென்ட்ரேஷனோடு என்னத்தை கேட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு கட்டளை இது. பிரசன்ட் இம்பரேட்டிவ்வாங்க, அதாவது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை. ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் வேணுமா உங்களுக்கு? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க கேட்கறத கவனியுங்கள். அப்படின்னா என்ன? இந்த ஆண்டவரே எல்லா கூட்டத்தோடு நாங்களும் வந்து கேட்டோம், பத்தாதா கூட்டத்தோடு கேட்டாம எல்லாரோடு நாங்க போயிடாம திருப்பி வந்து ரகசியமா உங்ககிட்ட அதனோட விளக்கத்தை கேட்டுக்கிட்டோம், அது பத்தாதா, அதுவும் பத்தாதுன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இது ரகசியமா கேட்டதும் பத்தாம நீங்க என்ன கேட்டீங்கன்னு போய் கவனியுங்கள். கவனியுங்கள்னா என்ன, ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் உங்களுக்கு வேணும்னா கேட்ட காரியத்தை நீங்க அனுபவிக்கணும், அதனோட பிரகாசம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க பப்ளிக்கா கேட்டு தனியா கேட்டு போறது மாத்திரம் இல்ல, கேட்டு விட்டு போறது இல்ல, நீங்க கேட்டதை ஆவிக்குரிய மனதிலோடு தியானம்ன்ற ஒரு டிசிப்ளினோடு நீங்க அதை கேட்கணும். நீங்க கேட்டதை போய் கவனியுங்கள். என்ன கேட்டு போனோம், கேட்டதை போய் கவனித்து அதை புரிந்து கொண்டு ஆழமா அதை சிந்திச்சு இன்னைக்கு இதை பத்தி கேட்டோமே அப்படின்னு அதை போட்டு அசை போட்டு திருப்பி யோசிச்சு 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 பார்த்து அதை கவனிச்சு, இவ்வளவு பேசினாங்களே இதை சத்திய ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் கவனிச்சு பார், அதை அசை போட்டு அந்த சத்தியத்தை மனதுல நிறுத்தி அதை திருப்பி திருப்பி அசை போடுற மாதிரி அதுல இருக்க சத்தியத்துல இருக்கிற ஜூஸ் எல்லாம் என் ஆத்மால உரிந்து அதை கவனியுங்கள். அதை அதை எனக்கு சொந்தமா ஆக்கி அதுல ஜீரணித்து அதை கீழ்படுகிற வரைக்கும் அந்த சத்தியத்தை கவனிச்சு கவனிச்சு சிந்திச்சு பார்த்து தியானிக்க, அதத்தான் அவர் சொல்ற, நீங்க கேட்டதை கவனியுங்கள். யோசிச்சு பாருங்க, கேட்டது எந்த விதத்துல ஆண்டவரை கவனிக்கணும், அதை ஆழமா போய் தனிப்பட்ட விதத்தில் யோசிச்சு வந்து கேட்டு போறது இல்ல. வலி அருகே விழுந்தது அதுதானே, கற்பாறை மேல விழுந்தது அதானே, நீங்க போய் ஆழமா வேறு கனி கொடுக்கணும்னா நீங்க கேட்டதை போய் திருப்பி அதை ஆழமா யோசிச்சு பார்த்து அதை ஆழமா தனிப்பட்ட விதத்தில் பர்சனலைஸ் பண்ணி அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணணும், அதை தியானிக்கணும். இதுதான் ஆவிக்குரிய பிரகாசிப்புதலின் பாதை. உன் கண்ணு திறக்கப்படும், உன் மனது திறக்கப்படும், ஆத்தும திறக்கப்படும், தேவனை ருசி பார்க்க தேவனை பார்க்க ஆரம்பிக்கிற பாதை எது தெரியுமா, நீ கேட்டதை கவனித்து தியானோன்ற ஒரு டிசிப்ளினுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கத்தான். இங்க மாத்திரமா சொல்றது வேதம், எங்கெங்கெல்லாம் ஆதி ஆமத்துலேருந்து எடுத்து ஐசாக்லேருந்து எடுத்து சங்கீதம் ஒன்னே என்ன, அவன் டெய்லி சாமனை கேட்டு போறதுனாலயா பாக்கியவான், அவன் இரவும் பகலும் அவன் கேட்டதை படிச்சதை கவனிக்கிறவனா இருக்கிறதுனால தியானிக்கிறவனா இருக்கிறதுனால தான் தண்ணீரண்டை நடப்பட்ட மரம் போல் மறந்து இருந்து அவன் கனி கொடுக்கிறான் இல்லைங்களா. கேட்டதை கவனிங்க பாத்தீங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல இருக்குது, இது ஒரு கமெண்ட், ஒரு கட்டளை, நீ கேட்டதை கவனிக்கணும், நீ கேட்டு என்ன கேட்டிருக்கிறன்னு போய் தியானிச்சு அதை யோசிச்சு அதை பயன்படுத்தி உன் வாழ்க்கைக்கு நீ அப்ளை பண்ணணும், அது ஒரு கட்டளை. ஏன் ஆண்டவரை அப்ளை பண்ணணும்னா இந்த மார்க்ல ரெண்டு கொள்கைகளை சொல்ற, ரெண்டு கொள்கைகள், ஓமைகள், பழமொழியினும் இல்லைங்களா. பழமொழின்னா என்ன, ஒரு ஞானமான ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்ற, அதான் ஆண்டவர் பயன்படுத்துறார், ரெண்டு பழமொழியை பயன்படுத்துறார். இந்த பழமொழிகளை இந்த இடத்துல மாத்திரம் இல்ல பல இடங்கள்ல பயன்படுத்துறார் பாருங்களேன். ரெண்டு பழமொழியை பயன்படுத்தி ரெண்டு கொள்கைகளை சொல்றாரு. நீ ஏன் கவனமாக கேட்கணும், ஏன் கவனமாக கேட்கணும், ஆண்டவரே நீங்க பப்ளிக்ல கேட்டது மாத்திரம் இல்ல, தனியா வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டது மாத்திரம் இல்ல, அது பத்தாது, நீங்க கேட்டு என்கிட்ட கேட்டதையும் போய் கவனிக்கணும், அவிக்குரிய பிரகாசிப்புதல் உங்களுக்கு ஏற்படணும்னா கேர்ஃபுல்லா கேட்கணும். அது அது உங்களுக்கு இயற்கையா வர்றது இல்ல, அதை நீங்க செய்யற ஆளே கிடையாது, கேட்டோமா முடிஞ்சமான்னு போற ஆளுங்க. அதனால நீங்க அதை கவனிக்கணும் என்பதற்காக ரெண்டு சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ரெண்டு கொள்கைகளை உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. என்ன முதலாவது கொள்கை, முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம். நான் கொடுத்த பேர் முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம், அது எல்லா இடத்துலயும் உண்மை இல்லையா, எந்த அளவுக்கு நீ முயற்சி போடுறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு ஆதாயம் கிடைக்கும். எந்த அளவுக்கு முயற்சியோ அந்த அளவுக்கு தான், எந்த அளவுக்கு நம்ம விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம அறுப்போம். எனக்கு ஆரம்பத்தில் ஒரு பாஸ்டர் ஒன்றும் பெரிய விஷயம் சொல்ல ஒன்னே ஒன்று தான் சொன்னார், நான் பாஸ்டரா அப்போ தான் ஆரம்பிக்கிறேன் ஊழியத்தை, முரளி நீ எந்த அளவுக்கு உன்னுடைய ஊழியத்தில் வளருவேன்றது நீ எந்த அளவுக்கு கடினமாக சத்தியத்தில் உழைப்பியோ அந்த அளவுக்கு தான் ஊழியம் இருக்கும். அது ஒன்று தான் சொன்னார், எவ்வளோ படித்ததெல்லாம் மறந்து போச்சு, அதை ஒன்று மறக்கல, அதை கைவிடுறதோ இல்லை, எந்த அளவுக்கு ஆவிக்குரிய விஷயங்களை உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வளரும். முயற்சி கேற்ற ஆதாயம், அதைத்தான் அங்க சொல்றாரு 4:24 பாருங்க அந்த கொள்கை. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், ஏன் ஆண்டவரே எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். எந்த அளவுக்கு கவனமாக கேட்டு அந்த கேட்ட காரியத்தை போய் தியானிச்சு அதை பயன்படுத்தி அது வாழ்க்கையில எந்த அளவுக்கு உன்னை நீ செலவிட்டு அதுக்கு முயற்சி கொடுக்கறியோ அந்த அளவுக்கு தான் அவனுடைய ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் கிருபையின் வளர்ச்சி இருக்கும். எந்த அளவுக்கு அளக்கிறீர்களோ. இந்த பழமொழியை பல இடத்துல யூஸ் பண்ணியிருக்கார் ஆண்டவர். மத்தேயு 7வது அதிகாரத்துல மத்தவங்களை நியாயம் தீர்க்காதீங்க, ஏன் எந்த அளவுக்கு அளக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அளக்கப்படும். இன்னொரு இடத்துல லூக்கால வந்து கொடுக்கறத பத்தி தாராளமா இருக்கணும், ஏன் எந்த அளவுக்கு அளக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு அளக்கப்படும். இங்க எதுக்கு பயன்படுத்துறாருன்னா, எந்த அளவுக்கு தனிப்பட்ட விதத்தில் சத்தியத்தை கேட்டு நீ போய் வெறும் கேட்டா வந்தா கேட்டா முடிஞ்சிட்டேன்னு போறியோ அந்த அளவுக்கு தான் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும், அந்த அளவுக்கு தான் உன் பிரகாசிப்புதல் இருக்கும். எந்த அளவுக்கு அதை கேட்டுட்டு நீ வீட்டில் போய் அதை தியானிச்சு யோசிச்சு அசப்போட்டு ஜீரணிச்சு அதை வாழ்க்கையில் அப்ளை பண்றியோ அந்த அளவுக்கு தான் ஆவிக்குரிய பிரகாசிப்பு இதுல வளர்ச்சியில நீ வளரு. எந்த அளவுக்கு அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அருளப்படும். எவன் ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் கொடு, ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் கொடு, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கேட்டதை எந்த அளவுக்கு கவனிச்சு என் வார்த்தையை எப்படி டீல் பண்ணிருக்கியோ, நான் உனக்கு பிரசங்கம் பண்ணத என் வார்த்தையை விளக்கி கொடுத்த எந்த அளவுக்கு பயன்படுத்துறியோ அந்த அளவுக்கு தான் லைட் உனக்கு, அந்த அளவுக்கு தான் கிருபம் உனக்கு. எந்த அளவுக்கு தியானத்தை பத்தி சொல்ற பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அதை யோசிச்சு தியானிச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோம். பெரிய எஃபர்ட் டிமாண்ட் பண்றார், முயற்சி, முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம், மென்டல் கான்சென்ட்ரேஷன், கேர்ஃபுல்லா. நான் இன்னைக்கு ஒரு மெசேஜ கேட்டேனே, வீட்டுக்கு போய் என் இருதயத்தை வச்சு அதை ஆராய்ந்து பார்ப்பேன், இந்த வார்த்தை இப்படி சொல்லுதே, நான் எங்க இருக்கிறேன், அதை குறித்து ஜபம் பண்ணுவேன், ஜபம் பண்ணி என் வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுவேன். இந்த மெசேஜ் படி நான் இல்லையே, அதை பண்ணி ஆண்டவரே என்னை இப்படி மாத்துங்க ஆண்டவரே, இனிமே நான் மாறிக்கிறேன், இது தப்பாச்சு ஆண்டவரே, என்னை மாத்திக்கிட்டு அந்த மெசேஜுக்கு கீழ்ப்படிந்து நம்ம மாறும்போது எந்த அளவுக்கு நம்மளை செலவு செய்யறோமோ அந்த முயற்சியில அந்த அளவுக்கு தான் தேவன் ஆவிக்குரிய பிரகாசிப்புதலை நமக்கு தருவார், கிருபையின் வளர்ச்சியை தருவார். அந்த வார்த்தையின் மூலமா நாம் ஏற்படுகிற மறுரூபம் அந்த அளவுக்கு தான் இருக்கும். எவ்வளவு முக்கியம், எவ்வளவு முக்கியம், கேட்கிறதை கவனியுங்கள், கேட்டதை கவனியுங்கள், கேட்டுட்டு கேட்டுட்டு போறது தான். நான் போடுற முயற்சி வரும் டீஸ்பூன் அளவுக்கு இருந்தா, டீஸ்பூன் தெரியுங்களா, சின்னது காபி தூள்லாம் போடுறது யூஸ் பண்ணுவேன், சின்னது பெருசா போட மாட்டேன், சின்ன அந்த அளவுக்கு தான் என் முயற்சி இருந்தா அந்த அளவுக்கு தான் உனக்கு கிருபை. அந்த என் வார்த்தையை எப்படி டீல் பண்றியோ அப்படிதான் நான் உன்கிட்ட டீல் பண்ணுவேன் என் ராஜ்யத்துல, அந்த அளவுக்கு தான் என் ராஜ்யத்தை நீ வளர முடியும், அந்த அளவுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நீ மூட்டை மூட்டையா முயற்சி போட்டீன்னா மூட்டை மூட்டையா வெளிச்சங்கள் உனக்கு தெரியும், மூட்டை மூட்டையா நீ வளருவான் சொல்ற. நாட் லேசி, முயற்சி போடும். அது மாத்திரம் இல்ல, அப்படி முயற்சி போடும் போது அவ்வளவுதானா ஆண்டவரேன்னு உள்ள பாருங்களேன் கேட்கிற, அப்படி கேட்டு உங்களுடைய பெஸ்ட் முயற்சியை போடுற உங்களுக்கு அந்த வசனத்தின் கடைசியில என்ன போட்டிருக்கு, கேட்கிற உங்களுக்கு அதிக கொடுக்கப்படும், போனஸாக கிரேசம் கொடுப்பன. அப்படி சோம்பேறிகள் முயற்சி போடாத அவனுக்கு கேட்டு போறவனுக்கு இல்ல, அப்படி போய் முயற்சி போட்டு ஆண்டவரே எனக்கு அப்ளை பண்ண, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு வெளிச்சத்தை கூட, ஆண்டவரே இதை தியானிச்சு பார்த்து யோசிக்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். மத்தேயு என்ன சொல்றாரு, பரிபூர்ணமும் அடைவான். யோசிச்சு பாருங்களேன், அவன் தான் பரிபூர்ணம் அடைவான், நிறைச்சு கொடுப்பாரான் அவனுக்கு, அப்படிப்பட்டவனுக்கு நிறைச்சு கொடுப்பாரான். வந்து போய் கவனிச்சு யோசிச்சு பார்க்கிறவனுக்கு. ஆகவே கேட்கறதை குறித்து கவனமா இருங்கள். என்னத்தை கேட்கிறோம், பிரைவேட்டா பப்ளிக்கா, கேட்டதோடு முடிஞ்சறதில்ல, முடிஞ்சது இல்ல. அது ப்ராவப்ஸ்ல போட்டிருக்க அந்த வசனம் எடுக்க நேரம் இல்ல நமக்கு, படிச்சிருங்க வேகமா. ப்ராவப்ஸ் 2:1, நீதிமொழிகள் 2:1,
என் மகனே நீ உன் செவியை ஞானத்துக்கு தாழ்த்து, உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளியே போல் நாடி புதையத்தை தேடுவது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்.
வெள்ளியை போல் தேடி, உன் குரலை உயர்த்தி, உன் கவனமாக கேட்டு புதையல தேடுற மாதிரி தேடினா அப்பொழுது கர்த்தருடைய அறிவு உனக்கு கிடைக்கும், அவருடைய பகுத்தறிவு உனக்கு கிடைக்கும். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறாருன்னு வருது. எந்த பாதையில ஞானத்தை கொடுக்கிறாரு? நான் சோம்பேறித்தனமா, ஐயோ இது வந்து கேட்டதே பெரிய விஷயம், இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்டதே பெரிய விஷயம், எல்லாம் கேட்டவர் புரிஞ்ச அளவுக்கு புரியட்டும் விடு அப்படின்னு வீட்டுக்கு போய் எவ்வளவு வேலை கிடைக்குது அப்படின்னு வீட்டுக்கு நீ போனீன்னா அந்த சோம்பேறி கொடுக்க மாட்டார். மென்டலா லேசியா இருக்கிறவனு கொடுக்க மாட்டார். கேட்டு அதை தியானித்து அதை அசப்போட்டு அந்த தன் இதயத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தையை வச்சு தான் யாருன்னு பார்த்து அதை தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்ளை பண்றவனுக்கு தான் ஆவிக்குரிய பிரகாசிப்புதல். பாருங்களா, தேவனை அறிகிற அறிவை கண்டடைவாய், அந்த ஆண்டவருடைய பகுத்தறிவு ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் உனக்கு கிடைக்கும். ஆகவே கேட்கறத கவனிக்கணும். முதலாவது காரணம், எந்த அளவுக்கு நீ அளக்குறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு. ரெண்டாவது கொள்கை, முதலாவது கொள்கை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதனால தான் கவனமா கேட்கணும், கேட்டதை போய் தியானிக்கணும். எந்த அளவுக்கு தியானிக்கிறோம் அந்த அளவுக்கு தான் உனக்கு வளர்ச்சி. சொல்லிட்டார். ரெண்டாவது கொள்கை, ஏன் ஆண்டவரை கவனமாக கேட்கணும்? ஒன்னு பத்தலன்னா ரெண்டும் சொல்றேன்ப்பா. மறுக்க தவிர்க்க முடியாத வளர்ச்சி, வளர்ச்சிக்கு ஆப்போசிட் என்ன? நான் தளர்ச்சின்னு பயன்படுத்தியிருக்கேன். மறுக்க முடியாத வளர்ச்சி இல்ல தளர்ச்சி. ஏன்னா ஏன் சத்திய வளர்ச்சியில ஒண்ணு நீ வளர்ந்துகிட்டு இருக்கிற இல்ல தளர்ச்சி ஆகி போயிட்டு இருக்கிற, பின்னாடிதான் போயிட்டு இருக்க, நியூட்ரல் இல்லைங்க. கொஞ்ச நாளா கொஞ்சம் வளர்ச்சி இல்லைங்க, கம்மியா இல்லப்பா, நீ வளரல, வளரல மாத்திரம் இல்ல பின்னாடி போயிட்ட ரொம்ப தூரம். தவிர்க்க முடியாத வளர்ச்சி இல்ல தளர்ச்சி. பாருங்களேன் அதை சொல்றார் 12வது வசனத்தில், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். என்ன ஆண்டவரே, திருப்பியும் அவங்ககிட்ட தான் இல்லையே, அவங்ககிட்ட என்ன எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டோம்னா லூக்கால அதை எக்ஸ்பிளைன் இருக்கு. பாருங்க லூக்கா 8:18, ஆதலால் நீங்கள் கேட்கிறதை விதத்தை குறித்து கவனியுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படும். அவங்ககிட்ட இல்ல, அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அதையும் எடுத்துருவாருன்ற. புரியுதுங்களா? என்ன பாருங்களேன், இது வந்து இந்த பழமொழியும் பல இடங்கள்ல ஆண்ட ஒரு வித்தியாசமான இந்த தாளந்து ஓமையில எல்லாம் பயன்படுத்துறாரு. இல்லாதவன் அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும்ன்றது இதை பயன்படுத்து. ஆனா இந்த இடத்துல எதுக்கு பயன்படுத்தான்னு புரிஞ்சுக்கணும். இவன் விசுவா, இவங்க எல்லாம் சீஷருங்க. ஆண்டவர் இவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறதுப்பா. யூதாச பார்த்தோன்னு சொல்றது அங்கதான் நிக்கிறான் அவன். உங்களுக்கு எல்லாருக்கும் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ரகசியங்களை அறியும் படிக்கு உங்களை அருளப்பட்டிருக்கிறது. தனியா கேட்கறது மாத்திரம் இல்ல, தனி என்கிட்ட வந்து கேக்குறீங்க. நீங்க அவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், மறுஜன்மம் அடைந்து விட்டோம், அதை எப்படி காட்டுறோம்? ஆண்டவரை பின்பற்றி அவர் வசனங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதனால் பரலோகத்துக்கு நாம் போய்விடுவோம், கவலையே படாதீங்கள் சகோதரர்களே, நம்ம போய்விடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அவருக்கு என்ன சொல்றார், நீங்க கவனிங்கள, ஏன்னா நீங்க உள்ள இருக்கிறன்னு நினைச்சுக்கிட்டே கோட்டை விட்டுறாதீங்க. ஏன்னா அநேக பேர் என்ன, இப்படிதான், ஆண்டவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், எனக்கு அவர் வெளிச்சத்தை கொடுத்துருவார், நான்லாம் முயற்சி பண்ண வேண்டியதில்லை, நான் உள்ள வந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து மெம்பர்ஷிப் கிளாஸ்ல அட்டன் பண்ணி சர்ச்சுக்கு வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு கதைன்னு நீ நினைச்சிட்டு இருக்காத. ஏன், தேவனாமா இறையாண்மையா தான் கொடுப்பாரு, ஒவ்வொரு மனுஷனுடைய முயற்சி கேட்டபடி தான் கொடுப்பாரு. நீங்க அப்போஸ்தலர்களா இருந்தாலும் நீங்க கவனிக்கணும், என்ன தெரிந்து கொள்ளப்பட்டவன்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஏன், உண்மையாகவே உங்களுக்குள்ள நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்க உள்ள உங்களுக்கு இருக்குதுன்னா அதை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க தெரியுமா? நீங்க கேட்கறத கவனமாக கேட்டு தியானிச்சு வெளிப்படுத்துவீங்க. அதான் அடையாளம், உனக்கு இருக்குதுன்றத நீ எப்படி வெளிப்படுத்துற. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணமா அடைவான், உள்ளவனுக்கு வெளிச்சம் அதிக அதிகமா கொடுக்கப்படும். அவன் எப்படி, ஏன் கொடுக்கப்படுறது? அவன் ரொம்ப கேட்பான். உள்ளவனுக்கு அடையாளமே, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு பிரகாசிப்புதல் கொடுத்து மறுஜன்மம் கொடுத்துருக்கிறாருன்னா அவனுக்கு அடையாளமே, ஒரு புள்ள கண்ணு திறக்க பாச்சுனா இன்னும் பார்க்கணும், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் வளரணும்னு தான் இருக்கும். ஒருவேளை நீ வந்து வந்து கேட்டு சண்டே கேட்டோம்ப்பா, இன்னைக்கு ரொம்ப ஆயிடுச்சு கேட்டது, இன்னைக்கு மனசாட்சியை திருப்தி பண்றதுக்காக ஏதோ கேட்டோம், முடிஞ்சிச்சு கேட்டாச்சு போனோமா வேற வேலை பார்த்தோமான்னு இருக்கணும், அது எந்த பாதிப்பும் மனசுல ஏற்படுத்துறது இல்லை. இவ்வளவு காரியம் கேட்டுமே ஒரு 30 நிமிஷம் கூட அந்த பாதிப்புக்கு பேர்ல தங்குறது இல்லை. பாத்தீங்களா, வெளியே போனவனே வேற உலக பேச்சு தான், உலக காரியம் தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன காட்டுற, உன்கிட்ட உள்ள வேறு இல்லைன்னு காட்டு. இல்லாதவன் எவனோ அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்கிட்ட இருக்குது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், சர்ச் மெம்பர், பரலோகத்துக்கு போயிருவேன்னு, அதையும் ஆண்டவர் எடுத்துருவார். கூடிய சீக்கிரம் கற்பாறை மேல விழுந்த விதை போல நீ பயங்கரமா ஆண்டவரை தூஷித்து ஆண்டவருக்கு விரோதமா இப்ப வரப்போது அடுத்ததாக அவங்களை குருடாக்கி, இஸ்ரேலுக்கு பண்ண மாதிரி அவங்களை குருடாக்கி விட்டுருவார். மாற்ற முடியாத குருடாக்க எடுத்துருவேன் கம்ப்ளீட்டா. கம்ப்ளீட்டா ஆவிக்குரிய பிரகாசிப்புதலே உனக்கு ஏற்படாத படிக்கு. இப்ப உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற பாரு, அந்த கேட்கறதும் அவனுக்கு இல்லாத படிக்கு, அது விருப்பமே இல்லாத படிக்கு செஞ்சு விட்டுருவார. யோசிச்சு பாருங்களேன் என்ன ஆபத்து. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமா அடைவான். அவன் உண்மையாவே மறுபடியும் பிறந்தவன், ஆகிக்கூடிய பிரகாசிப்பு அடைந்தவன் என்ன பண்ணுவான், இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் வளரணும்னு வளருவான். ஏன்னா இவ கேட்டதே பெரிய விஷயம், கேட்டதே பெரிய விஷயம். போய்ப்பா வீட்டுல போய் அந்த மெசேஜை கேளு, வசனத்தை கேளு, இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோமே ஆண்டவருடைய வசனத்தை கேளு, சில புக்ஸை படி. எங்க இருக்குது டைம்? யூடியூபுக்கோ டிக்டாக்கோ அதுக்கோ இதுக்கே டைம் போயிருது. எங்க இருக்குது சாமன் வாட்ஸ்அப்ல எல்லாம் உட்காந்து கேட்கறதுக்கு டைம்? அவனுக்கு பிரகாசிப்புதல் கிடைக்குதா? இருக்கிறதும் அவனுக்கு போற பாதையில இருக்கிறேன். என்னைக்கு போக போகுதுன்னு தெரியல. மூணு மாசத்துல போலாம், அஞ்சு வருஷத்துல போயிடலாம், போயிடப்போது. இல்லாதவன் எவனோ அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும், எடுத்துக்கொள்ளப்படும். புரியுதுங்களா? எந்த தேவ பிள்ளையும் அவனுக்கு அருளப்பட்டிருக்கிற புள்ள இன்னும் அதிகமா கேட்டு வளரணும்னு தான் இருக்கும். கிரேஸ் நம்ம பயன்படுத்தலன்னா, ஆண்டவருடைய பிரகாசிப்புதலின் கிருபை கொஞ்சம் லைட்டு கொடுத்தா அதை பயன்படுத்தலன்னா அது போயிடும், இன்னும் இருள் தான் நமக்கு கிடைக்கும் பாருங்களேன். அதனால தவிர்க்க முடியாத வளர்ச்சி தளர்ச்சி ரெண்டு காரணங்கள்னால இதோடு நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு இதுல, உனக்கு வேறு இல்லைன்னு அதுல காமிச்சிடுற தவிர்க்க முடியாத வளர்ச்சி தளர்ச்சி. நான் உங்களுக்கு இந்த வதவதைக்கிற ஓமையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், உங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இந்த வலி அருகில் விழுந்ததும், கற்பாறை மேல விழுந்ததும், முள்ளருகில் விழுந்தது எதுவுமே வேலை செய்யாது. நீ நல்ல நிலத்தில் விழுந்த விதை மட்டும்தான் உன்னை ரட்சிக்கும். நல்லா புரிஞ்சு அதை ஆழமாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு காத்து கொண்டு விடாமுயற்சியா கனி கொடுக்கலன்னா உழைக்கவே முடியாது. நீ எங்கேயோ வேற இடத்துல இருக்கிற, கற்பாறை மேல இருக்கிற. அதனால நீ கேட்டதை கவனின்ற, இது வரைக்கும் கேட்ட இல்ல அந்த ஓமைய கவனி. இது வரைக்கும் அந்த ஓமைய சீரியஸா கவனிச்சு தியானிச்சு நீ எங்க இருக்கிறன்னு பாரு. வெறும் கேட்டு போறத ஒண்டி இருக்காது. அதை கேட்கறத கவனிக்கிறதுக்கு ரெண்டு கொள்கைகளை நான் உனக்கு சொல்லித்தரேன். முதலாவது வர முயற்சி கேட்ட ஆதாயம். எந்த அளவுக்கு நீ முயற்சி போடுறியோ அந்த அளவுக்கு தான் நீ வளர முடியும். அதோடு போனஸும் உனக்கு கிடைக்கும். ஏன்னா மறுக்க முடியாத வளர்ச்சி இல்ல தளர்ச்சியின் பாதையில் இருக்கிற நீ, சோம்பேறியா இல்ல அகங்காரத்துல ஆண்டவர் பாத்துக்குவாருன்னு நீ முயற்சி எடுக்காம இருந்தா உங்ககிட்ட இருக்கிறதும் இல்லாம போயிடும். இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டவர் வசனத்தை கேட்கறதுக்கும் அவனுக்கு பிடிக்காது. வந்தாலும் என்ன பண்ணுவ, பாஸ்டர் திட்டுவாருன்னு வந்து மூளையில என்ன தூங்கிட்டு போயிடுவேன் இல்லைங்களா. சேர்ந்துட்டுமே வேற வழி இல்லைன்னு எதுவுமே வேலை செய்யாத அளவுக்கு அவிக்குரிய தண்டனை உனக்கு வந்துடும் பாருங்களேன். ஓகே, இதான் சொல்க. இன்னும் நமக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கு. இதுல பயன்பாடுகள், ரெண்டு மூணு பயன்பாடுகளை பார்த்து நான் முடிக்கலாம். ஒரு சத்தியம் நமக்கு இது கிளியரா புரியுது. எவ்வளவுதான் நல்ல பிரசங்கம் இருந்தாலும் அந்த பிரசங்கத்தோடு அதை கேட்டு வீட்டுல போய் தியானிக்கலன்னா அந்த பிரசங்கம் அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்காதுன்றது இதை நம்ம கத்துக் கொடுக்குதா இல்லையா? நான் புரியுதுங்களா? இயேசு பிரசங்கினா, இயேசு மாதி பிரசங்கி ஒருத்தர் சொல்றாரு, அவர் பிரசங்கம் செய்யறத இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய பிரசங்கிகளை பார்த்தாங்கன்னா மண்ணில் அவங்க முகத்தை மூடிக்கிட்டு இன்னும் பிரசங்கம் பண்றதுக்கே நம்ம கத்துக்கலையேன்ற மாதிரி வைக்கப்பட்டுருவாங்க. ஒருத்தர் மாதிரி அவர் பேசுற, அவரு எந்த அவர் பேசின மாதிரி ஒரு மனுஷனும் பேசல. அதிகாரத்தோடு பவர்ஃபுல் பிரீச்சர். அவரே என்ன சொல்றாரு, நான் பப்ளிக்கா பேசினது இல்ல, உங்ககிட்ட தனியா பேசினது மாத்திரம் இல்ல, நான் பேசினதை நீங்க போய் கவனித்து தியானிக்கலன்னா நான் பண்ண பிரசங்கமே உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்றாரு. உங்களால பார்க்க முடியுதா? நீங்க கேட்டத கவனிங்க. நீங்க தேவனால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியும் பார்த்தாங்கன்னா நீங்க அதை போய் கேட்டா தான் உங்களுக்கு பயன்படும். எவ்வளவு முக்கியம் அது கேட்டு போய் வீட்டுல தியானிக்கிறது. ஏசு சொல்றார், அவர் பிரசங்கமே நமக்கு எந்த விதத்தில் அவரே வந்து பிரசங்கம் பண்ணாலும் பயன்படாது. ஆகவே சகோதர சகோதரிகளே, தேவ வார்த்தை பிரசங்கிப்பதை நீங்க எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்க? நான் சாதாரணமா எடுத்துக்கிறது இல்லைங்க, ப்ரீச்சிங்க சாதாரணமாவே எடுத்துக்கிறது இல்லை. உயிரை விட்டு தான் உழைக்கிறது. எவ்வளோ ஃபேமிலி டைம் போகுது, பிள்ளைங்களோட ஆடுற டைம் போகுது, மனைவியோடு வேலை போகுது, எவ்வளோ நேரம் நைட்டு போகுது. சாட்டர்டே அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உருவத்துக்கு கொண்டு வரணும்னா நைட்டுலாம் தூக்கம் போகுது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வரேன். ஏன் நாளைக்கு நாண்டவர் என்ன நியாயம் தீர்ப்பார்னு எந்த அளவுக்கு உன் பிரசங்கத்தை ஆத்மாக்களோடு இந்த ஆத்மாக்களை கொடுத்துருக்குறேன்னு எந்த அளவுக்கு நீ அதில் முயற்சி போட்டேன்னு ஆண்டவர் என்ன நியாயம் தீர்ப்பார். ஆனால் அதே ஆண்டவர் அந்த பிரசங்கத்தை கேட்டு போகிற உங்களை அந்த அளவுக்கு என் ஊழியக்காரனை பயன்படுத்தி உனக்கு என் சத்தியத்தை வெளிப்படுத்தினே நீ எந்த அளவுக்கு முயற்சி போட்டு அதை யோசிச்சு தியானிச்சாரு உங்களை நிச்சயமா நியாயம் தீர்ப்பார், நிச்சயமா நியாயம் தீர்ப்பார். அதை நியாயம் தீர்க்கிறது மாத்திரம் இல்லை, இந்த கேர்லெஸ் இதே மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போற தண்டனை பயங்கரம். அடுத்த அதிகாரத்தில் பார்க்க போறோம். நிரந்தரம் இவ்வளோ வெளிச்சம் காட்டியும் நீ தெரிந்தலன்னா உனக்கு நிரந்தரமான இருளை நான் சபிக்கிறேன்னு சபிச்சு விட்டுருவார். பாருங்களேன் எந்த அளவுக்கு நீங்க போய் கேட்ட பிரசங்கத்தை கவனிக்கிறீங்க. அதை பொறுத்து தான் வளர்ச்சி. அவ்வளவு கிளியரா சொல்ற, அது பொறுத்து தான் வளர்ச்சியும் தளர்ச்சியும் இருக்கு. என் வார்த்தைக்கு நீ எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குற, எப்படி அதை டீல் பண்றியோ, உன் வாழ்க்கையில கிருபையும் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதமோ உன் வாழ்க்கையில எதை பொறுத்து இருக்கு. சில பேர் ஏன் அப்படி சாபம், எவ்வளவு கஷ்டம், நீ வார வார கேட்டு போய் என்ன பண்ண பிரசங்கத்தை, அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கை இருக்கு. புரியுதுங்களா? இந்த அடுத்ததாக இந்த சத்தியம் நமக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்குது. உங்க ஃபியூச்சரை நீங்க இதுலயே வச்சு பாத்துக்கலாம் இல்லைங்களா. என் ஃபியூச்சர் என்னங்க பாஸ்டர், குறி சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ சவுல் அடுத்து இன்னைக்கு ஈவினிங் போக போறார் குறி சொல்ற ஒரு லேடி கிட்ட பாக்குறதுக்கு. இந்த ஆண்டவுடைய வசனம் நமக்கு பாருங்க எதிர்காலத்தை சொல்லுது. எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு வெளிச்சம் இருக்க போகுது, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க போகுது, எந்த அளவுக்கு பிரகாசிப்புதல் உங்களுக்கு கிடைச்சி செழிப்பா நீங்க வளர போறீங்க, இன்னைக்கு இந்த சாமனை நீங்க கேட்டு போய் என்ன செய்ய போறீங்கன்றத பொறுத்து தான் எந்த அளவுக்கு அளக்குறீங்களோ. டீஸ்பூன் அளவுக்கு அளந்தா முடிஞ்சிச்சு பிரசங்கம், ஏதோ அவருக்கு வேலைக்கு பேசிட்டு போனாருன்னு போனீங்கன்னா அந்த பொறுத்து தான் உங்க வாழ்க்கை இருக்க போகுது. எதிர்காலம், எதிர்காலம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு என் வசனத்துக்கு டீல் பண்றியோ அதுக்கு அப்படித்தான் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எவ்வளோ ஸ்கேரி, எவ்வளோ ஸ்கேரி பாருங்களேன். கேர்லெஸ் தான் ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி. ஏன் இந்த வித விதைக்கிற ஓம கதை எடுத்துக்காங்க, அது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கா யோசிச்சு பாருங்க. என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்கு? வலியர்கள் விழுந்த விதையா நான் பார்த்துருக்கிறேன்னா, கற்பாறையின் மேலே விழுந்த விதையா உட்காந்து எவ்வளோ நேரம் டிவிலையும் மொபைல்லையும் வீணா நித்திய ஆத்மா நாளைக்கு அது ஏதாவது ஆயி ஆத்மா தேவன் கிட்ட போச்சுன்னா நேற்று இருந்தா அவங்க இன்னைக்கு இல்லையே. நீ போனீன்னா என்ன ஆவன்னு வாரம் வாரம் டார்ச் இல்லை ஃபோக்கஸ் லைட் அடிச்சு உன்னை யாருன்னு உரி உரிய காட்டுறாரு. அதை போய் நான் பார்க்க மாட்டேன், அந்த லைட்டைய மறைச்சுக்கிறேன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? லைட்டை மறைச்சுக்கிறவங்க தேவன் என்றும் அறிந்து அவர் சத்தியத்தை பார்த்து அது அந்நியாயத்தினால் சத்தியத்தை அடக்கி வைக்கிறவர்களுக்கு தேவ கோபாக்கினை வரும்னு போட்டிருக்கு. ரோமர்ல போடல, அடக்கி அடக்கி வைக்கிறது. ஏன் அந்த சத்தியத்தை போய் நான் பார்த்தேன்னா என்ன ஆகும்? நான் மோசமா இருக்கிறேன்னு தெரியும், என்னை மாத்திக்கணும்னு தெரியும், ஐயோ நான் இப்படி இருக்கக்கூடாதுன்னு தெரியும். அது செய்யறதுக்கு எனக்கு இஷ்டம், நான் என்ன மாத்திக்க மாட்டேன், மாத்திக்கிறது கஷ்டம். அதனால அந்த எவ்வளவு டார்ச் அடிக்கிட்டோம், ஒரு பெரிய ஃபிளட் லைட் மேட்ச் எல்லாம் போடுவாங்க பாருங்க, 10 ஃபிளட் லைட் அடிக்கிட்டோம், நான் குருட மாதிரியே இருப்பேன். அப்படியே இறக்கிடுவார் நரகத்துல, அப்படியே இறக்கிடுவார். ஆபத்துங்க, ஆபத்து. யோசிச்சு பாருங்க, என்ன மாற்றம் பண்ணிச்சு வித விதைக்கிற ஓமை உங்களை மாற்றிக்கிட்டீங்களா? இந்த பிரசங்கம் மாதிரி தொடர்ந்து அடுத்த வாரம் இருந்துடாதீங்க, ரொம்ப ஆபத்து. ஆவிக்குரிய தண்டனைகள் உலகத்தில் ஆண்டவர் கொஞ்சம் இந்த வியாதி தண்டனை கொடுத்துட்டாருன்னா அது ஒன்றும் சமாளிச்சுக்கலாம், உலகத்தோடு முடிய போகுது. ஆவிக்குரிய தண்டனைகள்னு கொடுமை பேச முடியாது. அடுத்த வாரம் என்னால் பேசவே முடியாது, அது தள்ளி விட்டுட்டேன். அடுத்த வாரத்துக்கு முடிஞ்சாலும் தள்ளி விட்டுடலாமா, அந்த பிரசங்கத்தை எடுக்காமல் போயிடலாமான்னு இருக்கு. ரொம்ப ஸ்கேர், ரொம்ப ஸ்கேர். கடைசியாக பயன்பாடுக்கு, சில பேர் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஏன் ரொம்ப வேகமாக வளர்றாங்க, சில பேர் ஏன் வளர்றதே இல்லைன்றதுக்கு காரணம் இங்கே நல்லா தெரியுது பாருங்களேன். ஏன் சில பேர் வளர்றாங்க, ஏன் இன்னும் சில பேர் பலவீனமாக இருக்கிறாங்க? சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷத்துலேயே முதிர்ந்த வயதுக்கு வளர்ந்து கனி கொடுக்குறவர்களாக எவ்வளோ சிறப்பாக வந்துடுறாங்க. இன்னும் சில பேர் எடுத்தோன்னா 20 வருஷம் 30 வருஷம் குழந்தையா இருந்தாங்க, இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, தப்பி தப்பி இப்படி இப்படி நடந்து வராங்க, எப்படியோ கொஞ்சம் கீழே நடக்கிறதுக்கு கூட இன்னும் முடியல. 20 வருஷம் காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? ஒரே காரணம் தான், இந்த முதல்ல நல்லா வளர்ந்ததான் வந்து ஆரம்பத்திலேயே கத்துக்கிட்டான். கேட்ட சத்தியங்களை போய் தியானிக்கிறதுனுடைய மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அவன் கத்துக்கிட்டான். கேட்டதோடு போகக்கூடாது பிரசங்கத்தைன்றத ஆரம்பத்திலேயே அவன் கத்துக்கிட்டான். அதனால தான் சிறந்த வளர்ச்சி, கேட்டு கேட்டு அதை போய் தியானிச்சு தியானிச்சு பயன்பட்டு வளர்ச்சி. எந்த அளவுக்கு அவன் முயற்சி அளந்து கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உடைய ஆசீர்வாதம் கொடுத்து பரிபூர்ணம் அடையறான். இவன் இன்னும் தவி தவி தவிட்டு இருக்கிறார், தவிட்டு இருக்கிறார். இதான் காரணம், அதான் காரணம். எபிரேயர்ல சொல்லுது, எபிரேயர் அஞ்சுல அவர் சொல்றாரு, திட்டுறாரு, உங்ககிட்ட பேசவே முடியாது, ஏன்னா கேட்கறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு மணி நேரம் கேட்டீங்கன்னாலும் தூக்கம் வந்துருது, டயர்ட் ஆயிடுது, பசி எடுத்துருது உங்களுக்கு. ஏன் நீங்கள் வந்து போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் வளர்ந்து முதிர்ந்து அவங்க எப்படி முழுது முதிர்றாங்க? கேட்டு அவங்களுடைய சென்சஸ் எல்லாம் பயன்படுத்தி, காதை பயன்படுத்தி, வார்த்தையை பயன்படுத்தி. ஆத்மா எப்ப தெரியுமா வேலை செய்யும்? ஆத்மா சென்சஸ் எல்லாரோடு கூட இருக்கும் போது இல்லை, பிரசங்கத்தை கேட்கும் போது இல்லை, கேட்டதை எடுத்துட்டு போய் எவ்வளவு சத்தியங்களை படிச்சோமே ஒன்னொன்னா யோசிச்சு 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 பார்க்கும்போது சோல் என்லைட்மெண்ட் வருது, ஆத்மீக செழிப்பு, ஆத்மீக பிரகாசிப்புதல் வருது. அதான் அவன் வளர்ந்து போனா ஒரு குழந்தையா இருக்கிறார். ஆகவே மக்களே, இதை உங்க இருதயத்துக்கு எடுத்துக்கங்க. படிச்சவங்களோ படிக்காதவங்களோ, அறிவு இருக்கிறவங்களோ அடிக்கடிக்காதவங்களோ, அதை பொறுத்து வளர்ச்சி இல்லை. முயற்சிக்கேற்ற ஆதாயம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. கேர்ஃபுல்லா ஆவிக்குரிய பிரச்சனையை, உங்க பிரச்சனையை பாருங்க. ஏன்னா அடுத்த வர பிரசங்கம் ரொம்ப பெரிய பயங்கரம். இதான் இஸ்ரவேல் ஜனங்க பண்ணாங்க. எவ்வளோ கேட்டு 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 எவ்வளோ பண்ணார், மல பிரசங்கத்தெல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ வெளிச்சம் அடிச்சு அவங்க இருதயத்தையே வெட்ட வெளிச்சமா காமிச்சாரு. ஆனா கடைசியில பிசாசு பிடிச்சவன் நிராகரிச்சதுனால அவங்களை ஸ்டாம்ப் பண்ணி விட்டுட்டார். இனிமே நினைச்சாலும் உங்களுக்கு மனம் திரும்புதல் வராது. இனிமே என் வார்த்தையை கேட்கறதுக்கே நீங்க கோவப்படுவீங்க, கேட்கவே வரமாட்டீங்க. நித்திய ஆக்கினேல், நித்திய குருடாக்குதல்ல அவங்க சபிச்சு விட்டுட்டார். இன்னைக்கும் அதை செய்யறார், இன்னைக்கும் அதை செய்யறார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையினுடைய மதிப்பை பார்த்து ஏற்றுக்கொண்டு தேவ வசனத்தை மதிக்க கத்துக்காங்க. அது வெறும் கேட்டு போறது இல்லை, சினிமா பார்த்துட்டு மறந்துடுற காரியம் மாதிரி இல்லை. அதை போய் யோசிச்சு என்னுடைய சொந்தமா ஆக்கி கொள்ள வேண்டிய மதிப்புடைய சத்தியங்களை அது இன்னிலிருந்து மதிக்கையாவது கத்துக்காங்க. ஆண்டவர் இன்னிலிருந்து உங்க கண்ணை திறக்க ஆரம்பிப்பார், பிரகாசிப்புதலை கொடுப்பார். இறக்கம் உள்ளவர் அவர். ஜெபம் பண்ண. நல்ல தேவனே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள்னு உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போதுதான் எங்களோடு நீர் நெருங்கி இருக்கிறீர், எங்களோடு பேசுகிறீர், தயவோடு பேசுகிறீர். மன்னிக்கிற தேவன் நீர். எத்தனை காலங்கள் நாங்கள் உங்களுடைய பிரகாசிப்புதலை நாங்கள் நிராகரித்து ஆழமா புரிந்து கொள்ளாமல் ஒரு ஏனோத்தானோன்னு கேட்டு போயிருக்கிறோம். ஆனா இன்னிலிருந்து நாங்கள் மாறணும்னு முடிவு பண்ணால் தேவனே, எங்களுக்கு வெளிச்சத்தை தர காத்திருக்கிற தேவன் நீர். உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம், எங்கள் தப்புகளை மன்னித்து ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்திருந்தோம். கேட்டதை குறித்து கவனமாக சிந்திக்கிற ஒரு மனிதர்களாக இந்த நாளிலிருந்து எங்களை அர்ப்பணிக்க, இன்னைக்கு நாங்கள் அர்ப்பணித்தோம்னா இன்னும் ஒரு வருஷத்துல எவ்வளவு வளர்ச்சி எங்கள் சபையில பார்க்கலாம், எவ்வளவு பிரகாசிப்புதலை எங்கள் சபையில் பார்க்கலாம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மாறுதலை பார்க்கலாம். இயேசுவே வந்து எங்களுக்கு மத்தியில் பிரசங்கம் பண்ணாலும் நாங்கள் அது போய் தியானிக்கலன்னா எந்த பயனும் இல்லையே. தியானத்தினுடைய மகத்தான பணியை, வேலையை, கிரியையை புரிந்து கொள்ள உதவிக்கிறோம். கேட்டதோடு போகாம எங்க ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளும். ஏன்னா அதோடு நாங்கள் அடுத்த வாரம் வந்தோம்னா எவ்வளவு பெரிய தண்டனையை நீர் கொடுக்கிறீர் என்பதை அறிந்து பயப்பட வசனத்துக்கு நடுங்க கிருபைத்தார். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. 348